நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 25 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கை ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்து வரும் வேளையில் கிழக்கே எதிரணியின் வேட்பாளரின் தேர்தல் அலுவலகம் தாக்கப்பட்டுள்ளது பற்றிய செய்திகள். ஆழி பேரலை உலகை உலுக்கி 10 ஆகும் வேளையில் அதன் தாக்கம் மற்றும் மீள் கட்டமைப்புகள் இலங்கையின் வடக்கே எப்படி உள்ளது என்பது குறித்த ஒரு பார்வை.
இப்பயும் கடற்கரை பக்கமே போர் இளைஞன்டா இவ்வளோ உயிரை கொண்ட கடல் இப்போ மௌனமாயிருக்கு. அந்த நேரம் மௌனமாயிருந்திருந்தா இவ்வளோ உயிரும் போயிருக்காது. அந்த நேரம் பொங்கி எழுந்தபடியாத்தான் இவ்வளோ உயிரையும் கொண்டு எங்களை அனாதை ஆக்கி விட்டுருக்கு இந்த
ஆகியவையும் பின்ன இன்ன பிற இந்திய இலங்கை செய்திகளும் இடம்பெறும். முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை. வாசிப்பவர்கள் சுவாமிநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
சிரியா மற்றும் ஈராக்கில் சிறுபான்மையினருக்கு எதிராக மிக மோசமான அச்சுறுத்தல்கள் நிலவுவதை போப் பிரான்சிஸ் தன்னுடைய கிறிஸ்துமஸ் செய்தியில் கண்டித்திருக்கின்றார். அர்ஜென்டினாவில் பிறந்திருக்கின்ற போப் பிரான்சிஸ் வழங்கிய கிறிஸ்துமஸ் உரையை கேட்க ரோமில் உள்ள புனித பேதுரு சதுக்கத்தில் 1000 பேர் திரண்டிருந்தனர். வாத்திகன் நகரம் மற்றும் உலகம் என்ற தலைப்பில் வாழ்த்தையும் ஆசீர்வாதத்தையும் போப் வழங்கினார். போப்பாக பதவியேற்ற பிறகு அவர் வழங்குகின்ற 2 கிறிஸ்துமஸ் செய்தி இது. பாகிஸ்தான் பெஷாவர் நகரில் தாலிபான்கள் 100 மேற்பட்ட பள்ளி சிறுவர்களை சுட்டுக் கொன்றதையும் அவர் கண்டித்திருக்கின்றார். அதே நேரம் எபோலா நோய் பரவலை எதிர்த்து போரிடுகின்ற சுகாதார பணியாளர்களை அவர் பாராட்டியிருக்கின்றார்.
சோமாலிய தலைநகர் மொகதீசுவில் இருக்கின்ற ஆப்பிரிக்க யூனியன் அமைதி காக்கும் படையின் முக்கிய படைத்தளம் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறது. விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கின்ற படைத்தள வளாகத்திலிருந்து துப்பாக்கி பிரயோகம் மற்றும் வெடிச்சத்தங்கள் கேட்டு வருகின்றன. தமது போராளிகள் முகாமை ஊடறுத்து உள்ளே நுழைந்திருப்பதாக அல் ஷபாப் இஸ்லாமிய ஆயுதக் குழுவின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். இதனிடையே படைத்தள வளாகத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் மோதல் நடந்திருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்ற அதேவேளை முக்கிய தடுப்புச் சுவரை ஆயுதாரிகள் ஊடறுக்கவில்லை என்றும் தமது தரப்பில் உயிரிழப்புகள் இல்லை என்றும் கூறியிருக்கின்றனர்.
சவுதி அரேபியாவில் நாட்டின் சட்டத்தை மீறி வாகனம் ஓட்டியதற்காக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற 2 பெண்கள் மீதான வழக்கு தீவிரவாத வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முடிவுக்கு எதிராக அந்த பெண்களுக்கான வழக்கறிஞர்கள் மேல் முறையீடு செய்ய இருக்கின்றனர். அந்த 2 பெண்களில் ஒருவரான லுஜைதீன் ஹத்லாவ் அண்டை நாடான ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வாகனத்தை ஓட்டிச் செல்ல முயன்றபோது கைது செய்யப்பட்டார். மைசா அல் மௌதி என்ற மற்றொரு பெண்ணோ ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கும் சவுதி ஊடகவியலாளர். அவர் ஹத்லாவ் கைது செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க எல்லைப்பகுதிக்கு வந்தபோது கைது செய்யப்பட்டார். இந்த 2 பெண்கள் மீதும் தடையை மீறி வாகனம் ஓட்டியதற்காக வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்றும் இணையதளம் மூலமாக தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களுக்காகவே வழக்கை எதிர்கொள்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் கூறுகின்றனர்.
சியரா லியோனில் இபோலா நோய் பரவலை தடுக்கும் நோக்கத்துடன் அந்நாட்டு அரசு நாட்டின் வடக்கு பிரதேசத்தில் குறைந்தது 3 முழு அடைப்பு அறிவித்திருக்கிறது. அங்கு கடைகளும் வணிக வளாகங்களும் மூடப்பட்டு வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டதாக ஆக்ஸ்ஃபார்ம் தொண்டு நிறுவனத்தின் பேச்சாளர் ஒருவர் பிபிசியிடம் கூறினார். மேற்கு ஆப்பிரிக்காவில் இபோலாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடான சியரா லியோனில் இதுவரை 9000 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு இபோலா தொற்றுநோய் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் கூட அங்கு இபோலா நோய் கிருமி வேகமாக பரவி வருவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரித்திருக்கிறது.
பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் என்று சந்தேகிக்கப்படும் நபர்கள் மீதான விசாரணைகளை துரிதப்படுத்தும் நோக்கில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று பிரதமர் நவாஸ் ஷெரீப் அறிவித்திருக்கின்றார். தொலைக்காட்சியில் உரை நிகழ்த்தும் போதே அவர் இதை தெரிவித்திருக்கின்றார். கடந்த வாரம் பெஷாவரில் தாலிபான்கள் நடத்திய தாக்குதல் நாட்டை உலுக்கியுள்ளது என்றும் நவாஸ் ஷெரீப் தன்னுடைய உரையில் கூறினார். நாட்டில் தீவிரவாதத்தை ஒடுக்க மேலும் பல நடவடிக்கைகளை எடுக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்திருக்கின்றார். மதார்சாக்கள் எனப்படும் இஸ்லாமிய மத பள்ளிகளை மேற்பார்வை செய்வது, தீவிரவாதிகள் ஊடகங்களில் தோன்றுவது, தடை செய்யப்பட்ட குழுக்கள் புதிய பெயர்களில் செயல்படுவது ஆகியவை குறித்தும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் பிரதமர் கூறியிருக்கின்றார்.
சவுதி அரேபியா தனது நிதிநிலை அறிக்கையில் எந்த அளவுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்பது குறித்த முழுமையான தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. நாட்டின் முக்கிய ஏற்றுமதியான கச்சா எண்ணெயின் விலை வீழ்ச்சியடைந்து வருவதை அடுத்து சவுதி அரேபியா இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 38 பில்லியன் டாலர்களுக்கும் அதிக அளவு பற்றாக்குறை ஏற்படும் என்று அரசு தொலைக்காட்சியில் வெளியான அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் முதல் தடவையாக வரவு செலவு திட்டத்தில் இந்த நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. சவுதியின் சரித்திரத்தில் இந்த அளவு பெரிய துண்டு விழும் தொகையை வரவு செலவு திட்டத்தில் ஏற்பட்டுள்ளது இதுவே முதல் தடவை.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலதிக அரச தகவல்களுடன் கூடிய ஒரு செய்தி குறிப்பை தொகுத்து தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் நிலவும் கடுமையான காற்றுடன் கூடிய மழை மற்றும் வெள்ளம் காரணமாக வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் உள்ளடங்கலாக நாட்டின் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடெங்கிலும் சுமார் 6.5 லட்சம் மக்கள் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதுவரை 80,000 பேர் இடம்பெயர்ந்து தற்காலிக முகாம்களில் தங்கியிருப்பதாக பேரிடர் முகாமைத்துவ நிலையம் பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்தது. மோசமான காலநிலை காரணமாக பெரும்பாலான பிரதேசங்களில் இயல்பு நிலை சீர்கட்டு இன்று நத்தார் கொண்டாட்டமும் சோபை இழந்து போனதாக உள்ளூர் செய்தியாளர்கள் கூறுகின்றனர். புத்தளம் மன்னார் நெடுஞ்சாலை முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறது. பல பிரதேசங்களில் வீதிகள் மூழ்கியிருப்பதால் போக்குவரத்து ஸ்தம்பித்து போயிருக்கிறது. பல நெடுந்தூர ரயில் மற்றும் பேருந்து சேவைகள்
நிறுத்தப்பட்டிருக்கின்றன.
குறிப்பாக வடக்கு கிழக்கு வட மத்திய மாகாணங்களிலும் தெற்கில் காலி மாத்தரை அம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் கடுமையான மழை பெய்கிறது. ஆறுகள் பெருக்கெடுத்திருப்பதால் நீர்த்தேக்கங்களின் மதகு கதவுகள் திறந்துவிடப்பட்டிருக்கின்றன. பெருமளவிலான பெருந்தெருக்களும் சிறு வீதிகளும் நீரில் மூழ்கியிருக்கின்றன என்றார் பேரிடர் முகாமைத்துவ நிலையத்தின் துணை இயக்குனர் பிரதீப் கோடிப்பிலி. எந்தெந்த பகுதிகள் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன, அங்கு நிவாரணப் பணிகள் எந்த அளவுக்கு நடந்து வருகின்றன என்று அவரிடம் கேட்டேன். வடமத்தியில் அனுராதபுரம், பொலனறுவை, குருணாகல், புத்தளம், மன்னார் ஆகிய மாவட்டங்கள் தான் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு சமைத்த உணவுகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. வெள்ளம் மற்றும் மண்சரிவு அபாயம் நிலவுகின்ற பிரதேசங்களிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல வீதிகளில் அபாயம் நிலவுகிறது. முப்படையினரின் ஒத்துழைப்புடன் பேரிடர் முகாமைத்துவ நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் என்றார் பேரிடர் முகாமைத்துவ நிலையத்தின் துணை இயக்குநர் பிரதீப் கொடிப்பிலி. 4 பேர் மழை வெள்ளத்தில் உயிரிழந்திருக்கின்றனர். 5 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். இதனிடையே தொடரும் மோசமான காலநிலை காரணமாக பதுளை, குருணாகல் மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் மண் சரிவு அபாயம் உச்சளவில் இருப்பதாக பேரிடர் முகாமைத்துவ நிலையம் எச்சரித்திருக்கிறது. இலங்கை தீவை சூழ இருக்கின்ற வளிமண்டலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக பல பகுதிகளில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை அவதான நிலையம் கூறியிருக்கிறது. குருணாகல் மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கிய ஆறான திதிரோயாவின் மதகு கதவுகள் திறந்துவிடப்பட்டிருப்பதால் அண்டிய பிரதேசங்களில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்று மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு, தென்கிழக்கு மற்றும் தெற்கு கடற்பரப்பில் அச்சுறுத்துகின்ற அளவுக்கு 80 கிலோமீட்டரையும் தாண்டிய வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை. ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 2 வாரங்களே இருக்கின்ற நிலையில் தொடரும் மழை வெள்ளத்தால் தேர்தல் பிரச்சாரங்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாக உள்ளூர் செய்தியாளர்கள் கூறுகின்றனர்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. ஜெயபிரகாஷ் நல்லசாமி தனது செய்தி அறிக்கையில் கூறியபடி இன்னும் 2 வாரங்களே ஜனாதிபதி தேர்தலுக்கான கால அவகாசம் இருக்கும் நிலையில் நாட்டின் கிழக்கு பகுதியில் எதிரணியின் பொது வேட்பாளரது அலுவலகம் இன்று தாக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஆளும் தரப்பினரே காரணம் எனும் குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன. இதுகுறித்த செய்திகளை தருகின்றார் நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாணத்தில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எதிரணிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் ஒன்றின் மீது இன்று அதிகாலை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் சந்திவெளி என்னுமிடத்திலுள்ள அலுவலகம் மீது இந்த தாக்குதலை நடத்திய நபர்களினால் அலுவலக உடைமைகளும் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. தமது அலுவலகம் மீதான இந்த தாக்குதலுக்கு ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் கூட்டுக்கட்சியான தமிழ் மக்கள் விடுதலை புலிகளே பொறுப்பு என்று எதிரணியினால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தாக்குதலை நடத்திய நபர்கள் தங்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்தவாறே அங்கிருந்து வெளியேறியதாக கூறுகின்றார் பொது எதிரணியின் அலுவலக செயற்பாட்டாளர்களில் ஒருவர்.
நாங்க 12 மணி 12:30 போல முன்னுக்கு ஒரு கேட்ட சார்ஜ் இருந்தாங்க உள்ளுக்குள்ள 12 பேர் இருந்தாங்க. அந்த டைம்ல எதிர்பாராம ஒரு வாகனம் வந்து நின்று முன்னுக்கு வந்து நின்று அதோட ரெண்டு பேனும் வந்து முன்னுக்கு நின்று அங்க 3 வாகனம் வந்து எங்களை முன்னால நின்று நின்று அதே நிமிஷத்துல சிங்கத்தலை காட்டி கொண்டு 2 பேர் ரைபிளோட ஓட்டி வந்து சுட்டாங்க முன்னுக்கு. சிஎம்இ டூரப்பினர் 2 பேரும் அப்ப சுட்டுற நேரத்துல நாங்க அப்படியே எல்லாரும் பிசாரி ஆள் தெரியாம பக்கமும் எல்லாரும் பக்கமும் ஓடிச்சாங்க. ஓடிச்சு திரும்பி வந்தோம் அடிச்சு போட்டு குண்டையை அடிச்சு இது பயமாரி தூக்கிற வைச்சாங்க. லெட்டர் போண்டு அதுல ஒரு 30 கதிரைகள் இந்த பிளாஸ்டிக் கதிரை மேய்ச்சு எங்களை நிர்வாக சாமான எல்லாம் கட் அவுட் ஒரு 4 கட் அவுட் பெரிய கட் அவுட் வச்சு ரெண்டு பைசைக்கிள் நாங்க பொருள்கள் இந்த பொருள்கள் எல்லாம் உடைச்சு அடிச்சு உள்ளுக்குள்ள போட்டு ஒரு 2 பெட்ரோல் குண்டு அடிச்சு இப்படியே நெருப்பு வச்சு நீ ஒப்பிச்சு கூடாது யாரும் ஒப்பிச்சு கூடாது அப்படியே சத்தம் போட்டு வந்தாச்சு விடுவாங்க திருப்பி வந்து விடுவாங்க சீக்கிரம் ஆயிட்டாங்க. இதுமாதிரி வாகன நேரம் பத்தி கொண்டு இருக்குது 30 பேர் இங்க வந்தாங்க பெட்ரோல் குண்டு அடிச்சவங்களா அப்படியே நேரடியாக போலீஸுக்கு அறிவிச்சோம். போலீஸுக்கு அறிவிச்சு போலீஸ் உடனே வந்து ஒரு 1:30 போல
சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் வாகனங்களில் வந்தவர்களினாலே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக புகார் பதிவாகி இருப்பதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். போலீஸ் தகவல்களின்படி சந்தேகத்தின் பேரில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடன் தொடர்பு கொண்டு அவர்களது பதிலை பெற முயன்ற போதிலும் தொடர்புகள் கிடைக்கவில்லை. ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்றுள்ள குறிப்பிடத்தக்க தேர்தல் வன்முறை இது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். இதேவேளை மத்திய மாகாண சபையின் உறுப்பினர் ஒருவர் ஆளும் கூட்டணியில் உள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரஸிலிருந்து விலகி எதிரணியில் இன்று சேர்ந்துள்ளார். கட்சி மாறியது ஏன் என்று மயில் வாகனம் உதயகுமாரிடம் கேட்டார் பூபாலரத்னம் சீவகன்.
முடிவடைந்து விட்டது என்று கூறுகிறார்களே தவிர அந்தந்த மக்களின் அடிப்படை தேவைகள் முக்கியமான பிரச்சனை இதுவரையும் தீர்வு காணப்படவில்லை. இந்த காலத்தின் தேவை காலத்தின் தேவை மட்டுமே அவசியமும் அவசரமான பல தேவைகள் ஒவ்வொரு சமூகத்தும் இருக்கிறது. மலையை சமூகத்தை பொறுத்தவரையிலே பல ஆண்டு காலமாக 200 வருட பழமை வாய்ந்த அந்த லைன் அறைகளிலே இன்றும் மிகவும் மோசமான வாழ்க்கை முறைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு இதுவரை எங்களுக்கு எந்த விதமான விமோசனமும் தீர்வும் கிடைக்கவில்லை. அண்மையில் நடைபெற்ற கொஸ்டாந்து நீர் விபத்து மண் சரிவினாலே பல மக்கள் தமது வாழ்க்கையையும் இழந்திருக்கிறார்கள். பல சிறுவர் சிறுமியும் அனாதையாக இருக்கிறார்கள். இது அனைத்து மக்கள் மத்தியிலும் அனைத்து சமூக மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வையும் ஒரு ஏக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே இந்த காலத்தின் தேவையாக இருப்பது நமது மக்களின் அடிப்படை தேவைகள் என்பதற்கு அடிப்படை உரிமைகள் இன்று நம்மை உரிமைகளாக கருதுவது நமது வீடமைப்பு நமது கல்வி சுகாதாரம் போன்றவற்றுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும். காலத்துக்கு காலம் ஆட்சிக்கு வரும் இதற்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறதே தவிர இதற்கான முழுமையான தீர்வு ஏற்படவில்லை. ஆகவே உடனடியாக நமது மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பது நமது ஆழமான முக்கியமான ஒரு வேதனையான ஒரு விடயமாகும். ஆக இதற்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் சமூக சார்ந்தான ஒரு முடிவை இந்த தருணத்தில் எடுத்திருக்கிறேன்.
நீங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்ற மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் கூட இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக தன்னுடைய அந்த 100 நாள் திட்டத்தில் எதுவும் சொல்லவில்லையே. வந்து
அவரது திட்டத்தில் கூறியிருக்கிறார் நமது மலை மக்களின் காண உரிமையுடன் கூடிய வீடமைப்பு திட்டத்திற்கு முன்னுரிமை அளித்திருக்கிறார்.
சரி, ஆனால் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் கூட இதே வாக்குறுதியை கூறியிருக்கின்றார். அங்கு சில வீடுகளை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் கூட
3வது முறையாக கூறியிருக்கிறார். கடந்த முறை அளிக்கப்பட்ட வாக்கு எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. இது 3வது முறையாக அளிக்கப்பட்டிருக்கும் இது வாக்குறுதி.
ஆனால் உங்களுடைய கட்சி நீங்கள் இதுவரை அங்கம் வைத்து வந்த அந்த கட்சி வந்து இன்னமும் அவருடன் தான் இருக்கின்றது.
கட்சி நிலைப்பாடு எனது தனிப்பட்ட எனது மனசாட்சிக்கு பொதுவாக எனது சமூகத்தின் சார்பாக சில காலகட்டத்தில் முடிவுகள் எடுக்க வேண்டிய காலத்தின் தேவையாகிறது. நான் எடுத்த முடிவு இந்த காலத்தின் தேவை சமூகத்தின் நலன் கருதி நான் எடுத்த முடிவு.
உங்களுடைய இந்த முடிவின்படி நீங்கள் உங்களுடைய கட்சியிலிருந்து விலகுகின்றீர்களா என்ன நிலைப்பாடு?
நிச்சயமாக கட்சியில் நான் விலகிறேன். எதை செய்தாலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் தூய்மையாக செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். அதன் அடிப்படையிலே கட்சியிலிருந்து விலகி பொது வேட்பாளர் திரு மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு நான் ஆதரவை தெரிவித்திருக்கிறேன். ஐக்கிய தேசிய கட்சியில் நான் எனது இணைந்திருக்கிறேன்.
அப்படியானால் உங்களுடைய மாகாண சபை உறுப்புரிமைக்கு என்ன நடக்க போகிறது? நீங்கள் அதை துறக்கின்றீர்களா அல்லது
பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல அமைச்சர்கள் கூட பாராளுமன்றத்திலிருந்து இரண்டு பக்கத்திலும் எதிரணிகளுக்கு மாறியிருக்க ஆளுங்கட்சியில் எதிரணிக்கும் எதிரணிகளுக்கு மாறியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நான் மாகாணசபை முறையிலே பல பொது வேட்பாளர் திரு மைத்ரிபால
நிலைப்பாட்டை எடுக்க முன்பாக உங்களுடைய கட்சியின் உள்மட்டத்தில் இது தொடர்பாக ஏதாவது பேசினீர்களா? அதற்கு உங்கள் கட்சியால் என்ன பதில் சொல்லப்பட்டது?
பற்றி எந்த விதமான நிபந்தனைகளோ குறைந்தபட்சம் ஒரு கோரிக்கைகளோ இல்லாமல் ஜனாதிபதி ஆதரவு அளிப்பதாக முடிவெடுத்து தன்னிச்சையான முடிவெடுத்து அவர் ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு சக உறுப்பினர்கள் கலந்து ஆலோசிக்கப்படவில்லை. ஆனால் மக்களின் எதிர்பார்ப்பு தேவை வேறு மாதிரியாக இருந்தது. அவர்கள் மலைய மக்கள் ஆண்டாண்டு காலமாக இவ்வாறான மிக பாரிய பிரச்சனை உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் நிபந்தனைகள் அல்லாவிட்டாலும் கூட கோரிக்கையை கூட முன்வைத்திருக்கலாம், அல்லது ஏற்கனவே அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு கோரியிருக்கலாம். அந்த எதுவும் இல்லாமல் கண்மூடித்தனமாக அவர்கள் ஆதரவு தெரிவித்திருப்பது மிகவும் வேதனைக்குரிய விடயம்.
மத்திய மாகாண சபையின் உறுப்பினர் மயில்வாகனம் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஆசியாவின் பல நாடுகளை உலுக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்திய சுனாமி தாக்குதல் நடைபெற்று 10 ஆண்டுகள் ஆகின்றன. இதன் காரணமாக இலங்கை, இந்தியா, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். ஏராளமான சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்பட்டன. அண்மை காலத்தில் உலக அளவில் ஏற்பட்ட மிகப்பெரிய இயற்கை பேரழிவு இந்த ஆசிய சுனாமிதான் என்று கூறப்படுகிறது. இலங்கையும் இதற்கு விதிவிலக்கல்ல. அதன் வடபகுதியில் ஏற்பட்ட பேரழிவு, இன்றைய நிலவரம் என்ன என்பது குறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம் தயாரித்து வழங்கும் ஒரு பெட்டகம்.
பத்து வருடங்களுக்கு முன்னர் 2004 டிசம்பர் மாதம் 26 காலையில் இந்து மகா சமுத்திரம் திடீரென்று பொங்கி எழுந்தது. இந்தோனேஷியா, இலங்கை, இந்தியா, தாய்லாந்து உட்பட 14 கரையோரங்களில் அகப்பட்ட 230,000 பேரை பலிகொண்ட அந்த ஆழி பேரலை, ஆனால் அது ஏற்படுத்திய தாக்கமும் சொல்லனா துயரமும் மறக்க இயலாதவாகவே உள்ளன. அந்த பேரழிவை நேரில் கண்டவர்களும் அந்த பெரும் விபத்தில் சிக்கி உயிர் பிழைத்தவர்களும் நினைவுகள் மாறுவதில்லை என்ற உண்மையின் சாட்சியாக திகழ்கின்றார்கள். ஆழி பேரலை அன்று ஏற்படுத்திய அந்த பேரவலம் மற்றும் பெரும் சோகம் இன்னும் அவர்களின் மனங்களில் ஆழமாக பொதிந்து கிடக்கின்றன. இந்த ஆழி பேரலையின் கோர தாண்டவத்தில் இந்தோனேஷியாவில் 130,000 மேற்பட்டவர்கள் மாண்டு போனார்கள். அதற்கு அடுத்ததாக இலங்கையில் 35,000 அதிகமானவர்களை கடல் உயிர் பலி கொண்டது. இந்தியாவில் 12,000 மேற்பட்டவர்கள் இந்த கடல் கோடினால் அள்ளிச் செல்லப்பட்டார்கள். ஆனால் இலங்கையின் வடகிழக்கு பகுதிகளில் 2004 முதல் 2009 இரண்டு பேரழிவுகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அந்த வகையில் மிகவும் மோசமான விளைவுகளை எதிர்கொண்ட ஒரு மாவட்டம் முல்லைத்தீவு. முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டும் சுனாமி பேரலையினால் குறைந்தது 3,500 பேர் மாண்டு போனார்கள். எண்ணற்றவர்கள் காணாமல் போனார்கள். 2009 அரசப்படைகளுக்கும் இலங்கையின் தனிநாடு கோரி போராடி வந்த விடுதலை புலிகளுக்கும் இடையிலான ஒரு மோசமான யுத்தகலமாக மாறியிருந்தது. அப்போது ஏராளமானவர்கள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டது. இந்த ஆயுத மோதல்களிலேயே விடுதலை புலிகள் அரச படைகளினால் இராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டிருந்தார்கள். முல்லைத்தீவு நகருக்கு அருகில் கடலோர பகுதியில் அமைந்துள்ள முள்ளி வாய்க்காலில் இறுதி யுத்தம் நடைபெற்று 1,000 இதில் கொல்லப்பட்டார்கள். முல்லைத்தீவை போன்ற யாழ் மாவட்டத்தின் வடமராட்சி கிழக்கு பிரதேசமும் ஆழி பேரலையினாலும் யுத்த மோதல்களினாலும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிரதேசங்களில் சுனாமியின் பாதிப்பும் சரி, போரின் பாதிப்பும் சரி, மக்கள் மத்தியில் ஆறாத வடுக்களாகவே உள்ளன என்பது யதார்த்தம். சுனாமி பேரலைகளினால் தாய் தந்தரை இழந்தோரும் பிள்ளைகளை இழந்தோருமாக எல்லோருமே சோகக்கதைகளை தாங்கியவர்களாகவே இருக்கின்றார்கள்.
ஞாயிற்றுக்கிழமை காலமே நான் கோயிலுக்கு கொண்டு வரும்போது, கடற்கரையால் வரும்போது நிறைய பேர் நின்று கொண்டு இருந்த கடற்கரையில் நிற்க சத்தம் கிட்ட மயக்க வந்துச்சு. பார்க்க கடகிளம்பினது. கடகிளம்பின அப்புறவு இருக்கிற ஆக்கள் எல்லாம் கடலை பார்க்க ஓடிப்போவேன். கடல் அடிச்சிட்டு அலை வந்து அடிக்கும்போது நான் ஓடிப்போனேன். நான் ஓடிப்போவேன். கோயில் இடிஞ்சு கொண்டு அலையோடு சேர்ந்து வரும்போது நான் ஓடிப்போய் ஒரு வீட்டடியில் பூந்துட்டேன். உள்ளுக்குள்ளே ஜன்னலை அப்படி கேட்க கடல் அதுலேருந்து அடிக்க மெல்ல மெல்லமாக ஏறேன். அந்த வீட்டுக்கு மேலே ஏறினான். ஏறினப்போது கடல் வீட்டோடு சேர்ந்து தண்ணி நின்றது. அப்போ நான் நினைச்சேன், எல்லோரும் கிராக்கள் எல்லாருமே எங்களை விட்டு போயிட்டேன்னு அந்த அமிஞ்சிட்டேன்னு அழுது சத்தமெல்லாம் கேட்டு கொண்டிருந்தது. அப்போ எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாமல் அழுது கொண்டிருக்க ஒரு அண்ணன் வந்து தான் என்னை காப்பாற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டாங்க.
ஏன்னா சுனாமி நேரத்தின் போது 14 வயதாக இருந்த நித்யா என்னிடம் தெரிவித்தார். வடமராட்சி கிழக்கில் மருதங்கேணி பிரதேசம் சுனாமியினால் மோசமாக பாதிக்கப்பட்டது. இங்கு உடுத்துறை என்ற ஒரு இடத்தில் மாத்திரம் சுனாமியினால் உயிரிழந்தவர்களில் 1000 மேற்பட்டவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இங்குள்ள சுனாமி நினைவிடத்தில் 10 பின்னரும் ஆழிப்பேரலையில் உயிரிழந்தவர்களுக்கான கல்லறைகள் கட்டப்பட்டு வருகின்றன.
மூன்று வரைக்கிறதுக்கு முன்னாங்க கட்டிவிட்டோம். சும்மா கல்லால் கட்டின வரை கிடந்தது. பூசி ஒன்றும் செய்ய எங்களுக்கு கஷ்டம். இந்த வரையும் தான் இதை பூசி நல்ல மாதிரி செய்யணுமென்று செய்கிறோம். பெரிய ஒரு சுத்தி மதல் கட்டி இதுக்கு ஒரு கிணறு கட்டி இதை நல்ல மாதிரி வைத்திருக்க வேணுமென்று தான் எங்களுடைய ஆவன். நாங்கள் அப்படி வைத்திருந்தால் எங்களை பிள்ளைகள் அடுத்த தலைமுறைகளும் அதை கொண்டாடுவதற்கு நாங்கள் முன்னேற்றி விட்டால் தான். இதில் கட்டி ஒரு கிணறுகளும் கட்டி முன்னேற்றி விட்டால் தான் அதுகளும் இதை நல்ல மாதிரி செய்யுங்கள் என்று.
என பட்டதாரியான தனது மகளை இழந்த ஒரு தாயார் என்னிடம் தெரிவித்தார். ஆண்டுகள் 10 ஆழிப்பேரலையின் அழிவுகளை மக்களால் மறக்க முடியவில்லை என்ற யதார்த்தத்தை இது உணர்த்துகின்றது. சுனாமியும் போரும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த மக்களை பாதித்திருக்கின்றன. ஆழிப்பேரலைகளினால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் எங்குமே ஏற்படாத ஒரு நெருக்கடி இலங்கையில் மட்டுமே ஏற்பட்டிருந்தது. ஏனெனில் அந்த காலப்பகுதியில் யுத்த மோதல்கள் காரணமாக விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதி இராணுவ கட்டுப்பாட்டு பகுதி என்று வட இலங்கை பிரதேசம் 2 பிளவுபட்டு கிடந்தது. இதனால் சுனாமி பாதிப்புக்கான நிவாரண நடவடிக்கைகளை விடுதலை புலிகளின் பொறுப்பில் விடுவதற்கு அரசாங்கம் விரும்பியிருக்கவில்லை. இதன் காரணமாக அந்த நிவாரணப் பணிகள் அரசியல் மயமாகி தாமதமானது. மக்களின் துன்பத்தை அதிகரித்திருந்தது. இருப்பினும் சுனாமியினாலும் யுத்தத்தினாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணங்கள் தாமதமாகவே கிடைத்து வருகின்றன.
நாங்கள் சுனாமிக்கு அழிந்த உடனே ஒரு 15 பள்ளிக்கூடத்தில் தான் இருந்தோம். அதுக்கு பிறகு அந்த தற்காலிக முகாமில் இருந்து 2004 அடிச்சு 2006 இடம்பெயர்ந்து நாங்கள் இந்த முகமால சண்டையால் வன்னியில் இருந்து தான். அதுக்கு பிறகு வவுனியா முகாமுக்கு போய் வவுனியா முகாமில் வந்து பிறகுதான் இங்கே வந்தவங்களுக்கு சுனாமி உயிரிழப்பு கண்டு வீடு கட்டி தந்திருந்தார்கள். அப்போ அந்த வீட்டில் வரும் பொழுது வீட்டுக்கு கோப்பிசங்கள் ஓடுகள் இல்லாமல் இருந்தது. நாங்கள் அதுக்குள்ளே சிவர சின்ன கொட்டில்களை போட்டு தான் இருந்தோம். பிறகு இப்போ அதை பேர்ந்து வந்த ஒரு நிறுவனம் வந்து கோப்பிசங்கள் போட்டு ஓடு போட்டு இப்போ தான் தந்திருக்கிறார்கள். இப்போ எங்களுக்கு தந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இருக்கும். அதுக்கு பிறகு இந்த வீட்டில் இருக்கிறோம். அந்த உயிர்களுக்காக ஒரு ஆளுக்கு 15,000 அரசாங்கத்தால் உடனே ஒரு 15 தந்தார்கள். அதுக்கு பிறகு தொழில் கொஞ்சம் தந்தவர்கள், தொழிலும் ஒரு போட்டு இன்ஜின் தொழிலும் தந்தார்கள். அது திரும்பவும் நாங்கள் வன்னி கிடம் பிரிந்த பொழுது அங்கே எல்லாத்தையும் திருப்பி தொலைச்சு விட்டோம். யுத்தத்தால் பாதிக்கப்பட்டதுக்கு இன்னும் எங்களுக்கு நட்டகடுகள் என்றும் தரையில்லை.
கடந்த 10 ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப வளர்ச்சியின் முன்னேற்றம் காரணமாக இலங்கையிலும் இயற்கை அழிவு பற்றிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதற்கென எச்சரிக்கை ஒலி எழுப்பும் கோபுரம் ஒன்று முல்லைத்தீவு நகரில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இயற்கை ஆபத்து ஏற்படும் வேளை மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்கான மார்க்கங்களும் அங்கு அடையாளமிடப்பட்டிருக்கின்றன. எனினும் இன்னும் ஒரு சுனாமி அழிவு ஏற்படக்கூடாது என்பதே அனைவரினதும் விருப்பமாக இருக்கின்றது.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம் சுனாமி தாக்குதலின் 10 குறித்து தயாரித்து வழங்கிய ஒரு செய்தி பெட்டகம் அது. மனிதர்கள் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இயற்கை பேரழிவுகளை ஏற்படும் அபாயத்தை முன்கூட்டியே அறிந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க முயன்று வரும் வேளையில் விலங்குகளால் அந்த குணங்களை அதிக அளவில் அறியக்கூடிய நிலையில் உள்ளன என்று இப்பொழுது ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. சுவாரஸ்யமான இந்த விஷயம் குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு ஒன்றின் இப்பொழுது கேட்கலாம். இயற்கை பேரழிவுகள் நடப்பதற்கு முன்பே அவை குறித்து விலங்குகளால் முன்கூட்டி உணர முடியும் என்று அமெரிக்க ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளார்கள். தொலைதூரம் பறந்து செல்லும் பறவைகள் குறித்த ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் இந்த முடிவை அறிவித்திருக்கின்றார்கள். கரண்ட் பயாலஜி எனும் விஞ்ஞான பத்திரிகையில் இந்த ஆய்வின் முடிவுகள் வெளியாகியுள்ளன. சின்னஞ்சிறிய பாடும் பறவை இனங்களில் ஒன்றான பொன்னிற பறவைகள் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் டெனசி பிரதேசத்தில் தங்களது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் கூடுகளிலிருந்து ஒரே சமயத்தில் ஒன்றாக விரைந்து வெளியேறிவிட்டன. அந்த பகுதியை அடுத்த நாள் தாக்கவிருக்கும் சூறாவளியிலிருந்து தப்பும் நோக்கிலேயே இந்த பறவைகள் அங்கிருந்து பறந்து சென்றன என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அங்கிருந்து பறந்து சென்ற இந்த பறவைகள் சுமார் 700 கிலோமீட்டர் பறந்து மெக்சிகோவுக்கு சென்றன. கடந்த ஏப்ரல் மாதம் டெனசி பிரதேசத்தை புரட்டி போட்ட மோசமான சூறாவளி தாக்கி முடிந்த பிறகு இந்த பறவைகள் அனைத்தும் மீண்டும் தங்களது கூடுகள் இருந்த இடத்திற்கு திரும்பி வந்துவிட்டன. இதில் சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், இந்த பறவைகள் அனைத்தும் கொலம்பியாவிலிருந்து சுமார் 5000 கிலோமீட்டர் பறந்து வந்து முதல் நாள்தான் அந்த குறிப்பிட்ட இடத்தில் முட்டையிடுவதற்கான கூடுகட்டும் பணியை தொடங்கியிருந்தன. ஆனால் இவ்வளவு தூரம் பறந்து வந்திருந்த களைப்பையும் மீறி வரவிருக்கும் ஆபத்தையும் உணர்ந்து உடனடியாக அவை வேறு இடத்திற்கு இடம்பெயர்ந்தன. மனித காதுகளால் கேட்க முடியாத ஒலி அலைகளின் சத்தம் கேட்ட பிறகே இந்த பறவைகள் அங்கிருந்து வெளியேறியதாக அந்த ஆய்வறிக்கை கூறுகிறது. இவ்வளவுக்கும் இந்த பறவைகளின் எடை 9 கிராம் மட்டுமே என்று இதன் ஆய்வாளர்கள் தங்களது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். விலங்கினங்கள் எப்படி இயற்கை பேரழிவு குறித்து முன்கூட்டியே உணர்ந்து நடவடிக்கை எடுக்கின்றன என்பதை காட்டுவது தொடர்பிலான பிபிசியின் செய்திக்குறிப்பு அது. அடுத்து இந்திய செய்தி ஒன்று. இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகி 2 நாட்கள் ஆனாலும் அங்கு இன்னும் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பது தெளிவில்லாத ஒரு நிலையே உள்ளது. ஆனால் அந்த மாநிலத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சி குறித்து தாங்கள் அக்கறை கொண்டுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி இன்று தெரிவித்துள்ளது. அங்கு அவர்கள் ஆட்சி அமைக்க விரும்புகிறார்களோ எனும் சூசகமான ஒரு தகவலாக பார்க்கப்படுகின்றது. இது குறித்த ஒரு செய்திக்குறிப்பை தருகின்றார் டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
பாரதிய ஜனதா கட்சியின் 3 முக்கிய கொள்கைகளை ஏற்றுக்கொள்பவர்களுடன் இணைந்துதான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆட்சி அமைக்கப்படும் என்று அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். மத்திய நிதி அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான அருண்ஜேட்லி இன்று ஜம்முவில் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு கூறினார். அப்போது இது தொடர்பில் குறிப்பிட்டு பேசிய அவர், பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அதன்படி இந்தியாவின் இறையாண்மையை வலுப்படுத்துதல், ஜம்மு காஷ்மீர் பகுதியின் வளர்ச்சியை உறுதி செய்தல் மற்றும் பிராந்திய சம வளர்ச்சியை பேணுதல் போன்ற கொள்கைகளுக்கு உடன்படுவோருடன் இணைந்து மட்டுமே ஆட்சி அமைப்போம் என்றார் அவர்.
We'll go with the 3 principles that I have stated, where we think
முன்னதாகவே கூறியுள்ள அந்த 3 கொள்கைகளின்படி தேசத்தின் நலன் மற்றும் மாநிலங்களின் நலன் பாதுகாக்கப்படும். அதன்படி இந்தியாவின் இறையாண்மையை வலுப்படுத்துதல், ஜம்மு காஷ்மீர் பகுதியின் வளர்ச்சியை உறுதி செய்தல் மற்றும் பிராந்திய சம வளர்ச்சியை பேணுதல் போன்ற கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும்.
And maintenance of regional balance.
என்றார் அருண்ஜேட்லி. முஸ்லிம் இன மக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் முதல் முறையாக 25 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதை குறிப்பிட்ட அருண்ஜேட்லி, அந்த பகுதியில் ஆட்சி அமைக்கும் பணியில் தற்போது பாரதிய ஜனதா கட்சி முக்கிய பங்காற்றி வருவதாகவும் கூறினார். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்களுடன் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற பின்பு அருண்ஜேட்லி இந்த தகவல்களை தெரிவித்தார். மேலும் அம்மாநிலத்தின் சட்டமன்ற தலைவராக யாரை நியமிப்பது என்பது தொடர்பிலும் ஒவ்வொரு உறுப்பினர்களிடமும் தனிப்பட்ட முறையில் கருத்துக்களை பெற்றுள்ளதாக கூறினார். அதே சமயம் அம்மாநிலத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பிலான இறுதி முடிவினை எடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷாவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆட்சி அமைப்பு தொடர்பிலான கூட்டம் ஒன்றை அம்மாநிலத்தில் முதல்வர் பதவி வகித்து வந்த உமர் அப்துல்லாவுடன் பாஜக நடத்தியதாக வெளிவந்த செய்திக்கும் அருண்ஜேட்லி மறுப்பு தெரிவித்தார். இது தவறான செய்தி என்றும் இதுபோன்ற தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் அவர் அப்போது வலியுறுத்தினார்.
Some inaccurate reports have appeared. Therefore, I would only urge you not to go by reports which are not accurate. Whenever we take a decision in this regard,
சில தவறான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது போன்ற தவறான தகவல்களை எந்த அடிப்படையிலும் நம்ப வேண்டாம். இது தொடர்பில் நாங்கள் எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்தாலும் குறைந்தபட்சம் சில உறுப்பினர்களிடம் தொடர்புகளிலே உள்ளோம். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் பொறுத்திருந்து முடிவு எடுப்பதா அல்லது தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்துவதா போன்ற கொள்கைகளை எல்லாம் ஊடகங்கள் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்த மாட்டோம்.
Whether it will be active consultation. Now, strategies are not discussed through the media.
என்றார் அருண்ஜேட்லி. இதேபோல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் முதல்வராக பொறுப்பு வகித்து வந்த உமர் அப்துல்லா பாஜகவுடனான பேச்சுவார்த்தைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் என்றும் இந்திய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதில் இதற்கான ஏற்பாடாக உமர் அப்துல்லா வெளிநாட்டுக்கு செல்ல செய்யப்பட்டிருந்த திட்டங்களை அவர் ரத்து செய்திருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. இதற்கும் உமர் அப்துல்லா தரப்பில் அவர் மறுப்பு தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். இனி தலைப்புச் செய்திகளுடன் சுவாமிநாதன்.
மத்திய கிழக்கில் சிரியா மற்றும் ஈராக்கில் சிறுபான்மையினருக்கு எதிராக மிக மோசமான அச்சுறுத்தல்கள் நிலவுவதை போப் பிரான்சிஸ் தன்னுடைய கிறிஸ்துமஸ் செய்தியில் கண்டித்திருக்கின்றார். சவுதி அரேபியா நாட்டில் சட்டத்தை மீறி வாகனம் ஓட்டியதற்காக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இரண்டு பெண்கள் மீதான வழக்கு தீவிரவாத வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. வடகொரிய தலைவரை கொல்வதாக கற்பனை கதையாக கொண்ட சர்ச்சைக்குறை திரைப்படமான தி இன்டர்வியூ அமெரிக்காவில் சில திரையரங்குகளில் திரையிடப்பட்டிருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள் நேயர்களே. இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம்.